நாம் எழுந்திருந்து பாடுவோம்.
God arranged, let the full state flood, captain of hosts on my own great God, now arise, before I scope, we'll buy you a full soul through. Oh, we need your fire, oh, we need your fire in the soul. Oh, let your fire burn, holy fire burn. Oh, we need your fire in the soul. Oh, we need your fire. Oh, we need your fire in the soul. Oh, let your fire burn, holy fire burn. Oh, we need your fire in the soul. Revive us now, to our hearts speak peace. We shall in you rejoice. Like Elijah of old, we call on you, baptize us in fire and you. Oh, we need a fire. Oh, we need a fire in the soul. Oh, let your fire burn, holy fire burn. Oh, we need a fire in the soul. Oh, we need a fire. How we need your fire in the soul. Oh, let your fire burn, holy fire burn. How we need your fire in the soul. Creating us by your holy fire, Lord, as a blind desire. Burn to ashes the flesh, the self-fault rot. Help us in your loss above. Oh, we need a fire. Oh, we need a fire in the soul. Oh, let your fire burn, holy fire burn. Oh, we need a fire in the soul. Oh, we need a fire. Oh, we need a fire in the soul. Oh, let your fire burn, holy fire burn. How we need your fire in the soul. How all this earth you will pardon her. We shall your life relieve. Lord, come quick and a soul. Anoint with power for service to you each hour. How we need your fire. How we need your fire in the soul. Oh, let your fire burn, holy fire burn. How we need your fire in the soul. Oh, we need your fire. How we need your fire in the soul. Oh, let your fire burn, holy fire burn. How we need your fire in the soul. From each to each, Lord, you are the same. To your folly claim, do great things even now. As it are for us, so confirm your word. Oh, we need your fire. Oh, we need your fire in the soul. Oh, let your fire burn, holy fire burn. Oh, we need your fire in the soul. Oh, we need a fire. Oh, we need a fire in the soul. Oh, let your fire burn, holy fire burn. Oh, we need a fire in the soul.
ஹலேலூயா. நம்ம எல்லாரும் உட்காருவோமாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக.
May the Lord's name be glorified.
அநேக நாட்களுக்கு பிறகு இங்கே வந்து கர்த்தருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் தந்த தான நல்ல சந்தர்ப்பத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோதரிக்கிறேன்.
I thank God for giving me this opportunity to come here and share the word of God after so many days.
இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நாம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம்.
Even on this day, so that the Lord might speak to us, let us read one verse from the Bible.
மத்தேயு 6 அதிகாரத்தினுடைய 24 வசனத்தை நாம் வாசிக்கலாம்.
The Gospel according to St. Matthew, chapter 6, verse 4, verse 24, we shall read it.
இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டி பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது.
இதே வசனம் லூக்கா 16 அதிகாரத்திலும் நாம் வாசிக்கிறோம், 16-13 நாம் வாசிக்கிறோம்.
We read the same verse in the Gospel according to St. Luke chapter 16 and verse 13. We read the same verse.
எந்த ஊழியக்காரனும் இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது என்றார்.
லூகா 16 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது கர்த்தர் எந்த ஊழியக்காரனும் என்றதான ஒரு வார்த்தையும் அங்கே இருக்கிறது.
When we read in Luke chapter 16 and verse 13, we read no servant.
மத்தேயுவில் வாசிக்கும் பொழுது அங்கே எந்த ஒருவனும் என்று அங்கே இருக்கிறது.
But when we read in Matthew chapter 6 and verse 24, it is written as no man.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது அவர் செய்ததான மலை பிரசங்கத்தை தான் இது காட்டுகிறது.
When Jesus came in this world, the sermons which he gave on the mount, this is what it shows.
இயேசு கிறிஸ்து சொன்னார், இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது என்று.
Jesus Christ said, no man can serve two masters.
இந்த காலையில் கர்த்தருடைய வசனத்திற்கு போகும் முன்பாக,
even on this morning before we go to the words of God,
கர்த்தருடைய வசனமானது நம்முடைய இருதயங்களில் பிரவேசிக்கும்படியாக நாம் ஒரு சில ஒப்பு கொடுப்போமாக.
Shall we all submit ourselves so that the words could enter our hearts?
கர்த்தருடைய வசனம் இருதயத்திற்குள் செல்லவில்லை என்றால் நம்மால் உயிர்ப்பிக்கப்பட முடியாது.
If the words of God doesn't enter our hearts, we will not be revived.
ஒரு சாதாரண வார்த்தையாக அல்ல, ஒரு தேவனுடைய வல்லமையுள்ள வார்த்தையாக இது வர வேண்டும்.
It should not be an ordinary word, but it should be a powerful word of God that should enter into our hearts.
Yesu Lazaruvin kallarikku sendrar.
Jesus went to the tomb of Lazarus.
Ange avanai kallinale adaitu vaithirundargal.
There they had blocked this tomb with stones.
Yesu sonnar.
Jesus said,
kallai eduthu podungal.
Remove the stone away.
Kallai eduthu podungal.
Remove the stone away.
Enendral naan adutadhaaga அந்த சொல்ல போகிறதான வார்த்தை அந்த கல்லறைக்குள்ளே செல்ல வேண்டும்.
Because the next moment the word which I say should go into the tomb.
அடுத்ததானே வார்த்தைதான் இயேசுக்கு சொன்ன வார்த்தை என்னவென்றால், லாசருவே நீ வெளியே வா என்றார்.
The next word, the next statement which Jesus said is, Lazarus, come out.
மார்த்தா சொல்கிறார், ஆண்டவரே மரித்து 4 நாள் ஆயிற்றே.
Martha said, Lord, it has been 4 days since and there has been a stench.
நாறுமே ஆண்டவரே.
Lord, it will stink.
இயேசு சொன்னார், கல்லை எடுத்து போடுங்கள்.
Jesus said, remove the stones.
இந்த காலையிலே கர்த்தர் சொல்கிறார்,
even in this morning the Lord says,
என்னுடைய வார்த்தை உன் இருதயத்திற்குள் செல்ல வேண்டுமானால்,
if my word needs to go into your hearts,
உன் இருதயத்தில் இருக்கிறதால அந்த கல்லை நீ எடுத்து போடு என்று.
You need to remove the stone that is in your heart.
அநேகருடைய இருதயங்கள் கல்லினால் அடைபட்டிருக்கிறது.
Many of the people's hearts have been blocked with the stone.
அநேக மரித்த நிலவரத்தில் காணப்படுகிறார்கள்.
Many of them are in a dead status.
நீங்கள் இன்று உயிர்ப்பிக்கப்பட வேண்டுமானால்,
if today you need to be revived,
அந்த அவிசுவாசமாக கல்லை இருதயத்தில் எடுத்து போடுங்கள்.
You need to remove that stone of unfaithfulness from your heart.
கர்த்தருடைய வசனம் உள்ளே பிரவேசிக்கட்டும்.
When let the word of God go inside your heart.
அது காதுகள் வழியாக இருதயத்திற்கு பிரவேசிக்கட்டும்.
Let it enter into your heart through your ears.
அது உயிர்ப்பிக்கிறதான வார்த்தை.
It's a word which is going to revive.
கர்த்தர் சொன்னார், கல்லை எடுத்து போடுங்கள்.
The Lord says, remove the stone.
அவர்கள் கல்லை எடுத்து போட்டார்கள்.
They removed the stone.
கர்த்தர் சொன்னார்,
The Lord said,
உரத்த சத்தமாய்,
with a loud voice,
லாசருவே,
Lazarus,
வெளியே வா,
come out.
மரித்தவன் எழுந்து வந்தான்.
The dead man came alive.
இந்த காலையிலே அப்பேற்பட்டதான ஒரு உயிர்ப்பிக்கதான வார்த்தையை கர்த்தர் இன்று அனுப்ப போகிறார்.
Even on this day the Lord is going to give such a type of reviving word to us.
உங்களுக்கு உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றதான ஆசை இருந்தால் அந்த அவிசுவாசமாய கல்லை எடுத்து போட்டு இருதயத்தை திறந்து வையுங்கள்.
If you need to be revived, take away that stone of unfaithfulness from your heart and stay alert.
இப்ப இயேசு சொன்னது நம்ம அந்த காரியத்தை வாசிக்கும் பொழுது,
when we read the verse which Jesus said,
ரெண்டு எஜமானுகளுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது.
He said, no man can serve two masters.
வேதாசனம் சொல்கிறது கர்த்தரால் எல்லாம் கூடும் என்று சொன்னாலும் சில காரியங்கள் கர்த்தரால் கூடாது.
The word of God says, though many things might be possible with God, but there are few things which are not possible with God.
ஏனா கர்த்தரே சொல்கிறார் ரெண்டு எஜமானங்களுக்கு ஊழியம் செய்ய ஒருத்தராலும் கூடாது.
Because God himself says, no man can serve two masters.
அங்க அடுத்து என்ன சொல்கிறார்?
What he says next is,
ஒருவனை பகைக்க வேண்டும்.
For either he will hate the one,
ஒருவனை நேசிக்க வேண்டும்.
And love the other.
ஒருவனை பற்றி கொள்ள வேண்டும்.
Or else he will hold to the one,
ஒருவனை அசட்ட பண்ண வேண்டும்.
And despise the other.
இந்த கதை சொல்கிற வார்த்தை ஒருவனை பற்றி கொள்.
The word which God says today is hold one person.
அடுத்தவனை அசட்டை பண்ணு.
Despise the other.
தேவனை பற்றி கொள்.
Hold God.
உலகத்தை அசட்டை பண்ணு.
Despise the world.
நாம் உலகத்தை அசட்டை பண்ண ஒவ்வொரு நாளும் நாம் படிக்க வேண்டும்.
We need to study ourselves every day to despise the world.
நாம் தேவனை பற்றி கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும்.
We need to be seen as people clinging on to God.
நாம் யாரை பற்றி கொள்ளுகிறோமோ அவர்களுக்கு நாம் ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கிறோம்.
To whom we are holding, we need to do the ministry to them.
நாம் ஒருவரை பற்றி கொள்ளவில்லை என்றால் அவர்களுக்கு நாம் ஊழியம் செய்யவில்லை.
If we don't hold to a person, we will not be able to do the ministry to them.
இந்த காலை வேளை நாம் யாரை பற்றி கொண்டிருக்கிறோம்?
And on this morning, to whom are we clinging to?
தேவனையா இல்ல உலக பொருளையா?
Are we holding on to God or are we holding on to the world?
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
Glory be to the name of God.
இந்த பற்றி கொள்வது என்பது என்ன?
What is this mean? What is this holding?
Cleaving.
Clinging. Amen.
Cleaving
to God.
இந்த பற்றி கொள்வது என்பது என்ன?
What is this cleaving?
இதனை எப்படி பற்றி கொள்ள வேண்டும்?
How do we need to cleave unto God?
வேத வசனம் சொல்லுகிறது.
The word of God says.
ஏசாயா 26 அதிகாரம் 3 வசனத்திலே.
Isaiah chapter 26 and verse 3.
உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன்.
அப்போதும். உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதையுடையவன். 3.
Trust ye in the Lord forever, for in the, I'm sorry, thou will keep in perfect peace whose mind is stayed on thee, because he trusted in thee.
அது ஆங்கிலத்தில் அவ்வளோ கிளியராக இல்லை, பட் இங்கே நம் தமிழில் வாசிக்கும் பொழுது கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன்.
A person who has a strong mind to cleave unto the Lord.
அப்ப எப்படி பற்றி கொள்ள வேண்டும் வேதம் சொல்லுகிறது?
The Bible says, how does he need to cleave unto the Lord?
நாம் அவரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டுமா?
We need to cleave unto him very strongly.
உறுதியாய் தேவனை பற்றி கொள்ள வேண்டும்.
We need to cleave unto the Lord very strongly.
இந்த உறுதியாய் பற்றி கொள்ளுதலை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது,
when we read about this, about cleaving unto the Lord very strongly,
நான் இன்று காலை வேளை வேதத்திலிருந்து ஒரு மூன்று பேரை உங்களுக்கு முன்பாக எடுத்து வைக்கிறேன்.
Even in this morning I want to show three people before you.
அவர்கள் எப்படி அந்த உறுதியாய் இருந்தார்கள் பற்றி கொள்ளுதலில்?
How are they very strong in cleaving unto the Lord?
முதலாவது நாம் வாசிக்கும் பொழுது ரூத்தினுடைய புத்தகத்தை எடுத்தால்,
First when we read about the book of Ruth,
அங்கே நகோமி சொல்கிறாள்.
Then Naomi says,
அங்கே ரெண்டு பேர் இருக்கிறார்கள். நகோமி சொல்கிறாள்,
There are two people and Naomi says,
இனி என்னால உங்களுக்கு எந்த நன்மையும் உண்டாகாது.
Hereafter there won't be any goodness which you can expect from me.
நீங்கள் என்னை விட்டு போய் விடுங்கள்.
Depart from me.
உங்கள் தேசத்துக்கும் உங்கள் தேவர்களுக்கும் நீங்கள் போய் விடுங்கள் என்று சொல்கிறார்.
Depart from me to your land and to your gods.
ஒருத்தி முத்தமிட்டு போய் விட்டால்,
One lady kissed and went her way.
அடுத்தவள் அங்கே நிற்கிறாள்.
The next lady stays there.
அப்ப நகமி சொல்கிறாள்,
That time Naomi says,
பார், அவள் போய் விட்டால் நீயும் போய் விடு என்று.
See, she has gone, you also go away.
அவள் சொல்கிறாள்,
She says,
நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து நீர் என்னோட பேசவே வேண்டாம்.
You need not talk to me about me returning back to away from you.
நீ எங்க போவியோ அங்கதான் நானும் வருவேன்.
Wherever you go, I'll come.
நீர் எங்க மரிப்பியோ அங்கதான் நானும் மரிப்பேன்.
Wherever you die, there will I die.
உம்முடைய தேவன் தான் என்னுடைய தேவன்.
Your God is my God.
தன்னுடைய அந்த தீர்மானத்தில் உறுதியாக இருந்தால்,
She was very strong in her decision.
அதை குறித்து நாம் அதை குறித்து வேதவசனம் என்ன சொல்கிறது என்றால்,
the verse of God says,
18 வசனத்தை வாசிக்கும் பொழுது,
verse 18,
அவள் தன்னோட கூட வர மன உறுதியா இருக்கிறதை கண்டு.
அவள் தன்னோட கூட வர மன உறுதியா இருக்கிறதை கண்டு அப்புறம் நகோமி அதை குறித்து பேசவே இல்லையா?
When Ruth saw that she was determined to come after her, When Naomi saw that Ruth was determined to come after her, thereafter she didn't talk about it.
நகோமி என்ன நினைச்சிருப்பா தெரியுமா?
What Naomi would have thought?
ஒருவேளை நான் அவன் திரும்பியும் சொல்லியிருந்தா அவன் ஒரு அடி அடிச்சிருவா போல, அதனால இனியா அதை குறித்து நான் பேசவே மாட்டேன் ஏன்னா அவள் அவ்வளோ மன உறுதியாக இருக்கிறா.
Maybe if I talk this, if I say this again to her, probably she would slap me. That's In? why, let me not talk this, talk about this to her.
அவள் தன் மாமியாரை பற்றி கொண்டிருந்தாள்.
She clung to her mother-in-law.
இன்னைக்கு இங்கே எத்தனை ரூத் இருக்கிறீர்கள்?
Today, how many roots are here?
எத்தனை பேர் உங்கள் மாமியாரை பற்றி கொண்டிருக்கிறீர்கள்?
How many of you are clung to your mother-in-law?
இன்னைக்கு ஒரே வீட்டில் மாமியாரும் மருமகளும் இருக்கவே முடியறதில்லை.
Today in the same house, the mother-in-law and the daughter-in-law are not able to be together.
கல்யாணானவன மருமகள் சொல்ற முதல் வார்த்தை, நமக்கு ஒரு தனியா ஒரு வீட பார்க்கணும்னு.
After marriage, the first thing which the wife says is we need to find a separate house.
மாமியார் எவ்வளவுதான் கொடுமைப்படுத்தினாலும்,
how much ever the mother-in-law tortures,
மருமகள் அந்த மாமியாரை பற்றி கொண்டிருக்க வேண்டும்.
The daughter-in-law should cling to her mother-in-law.
ஆனா பிராக்டிக்கல் லைஃப்ல இல்ல.
But this is not seen in the practical life.
யார நம்மள தேட்றாங்களோ ஆட்றாங்களோ அங்க தான் ஓடி போகுறது.
Whomsoever you know comforts us, there only we run.
யார் நம்ம உபத்திரப்படுத்துறாங்களோ அங்க இருந்து நம்ம ஓடி போயிடுவோம்.
Whomsoever tortures us, we run away from there.
அப்ப வேதவசனம் என்ன சொல்லுகிறது?
The word of God says,
அவள் மன உறுதியா இருக்கிறதை அவள் கண்டாள் என்று.
She found that she was very strong.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
Glory be to the name of God.
அவள் மன உறுதியா இருந்தாள்.
She was very strong in her mind.
அவள் தன் மாமியாரை பற்றி கொண்டிருந்தாள்.
She clung to her mother-in-law.
வசனம் சொல்லுகிறது,
the word says,
அப்படி பற்றி கொண்டவள்,
she who clung like that,
ரெண்டு பேரும் சேர்ந்து பெத்லகேமுக்கு வந்தார்கள்.
Both of them came to Bethlehem together.
பெத்லகேம் என்றால் இயேசு பிறந்ததான பெத்லகேம்.
Bethlehem was a place where Jesus Christ was born.
பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு.
Bethlehem refers to the house of food.
அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தார்கள்.
They came to Bethlehem.
இன்னைக்கு உங்களுடைய மன உறுதி எப்படி இருக்கிறது என்று தேவ ஆவியானவர் கேட்கிறார்.
Today the Holy Spirit is asking, how strong is your heart?
உங்களை நடத்துகிறவர்களோடு நீங்கள் பற்றி கொண்டு அவர்களோட மன உறுதியா இருக்கிறீர்களா?
Or have you clung to the people who lead you, and are you in the same mind as them?
இன்னைக்கு சில விசுவாசிகள் இருக்கிறார்கள்.
Today there are some believers.
ஒன்று ரெண்டு வார்த்தை சொன்னால் போதும்.
If we say just one or two words,
அடுத்த வாரத்திலிருந்து அவர்கள் சபைக்கு வர மாட்டார்கள்.
From next week they do not come to the church.
ஆனால் இங்கே நகோமி சொல்கிறாள், போய்விடு என்று சொன்னாலும்,
but here though Naomi says depart,
நான் போக மாட்டேன் என்று உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறாள்.
She clung to her mother-in-law saying, I will not depart from you.
நாம் எதை பற்றி கொண்டோமோ அதில் நாம் நிச்சயம் உடையவர்களாய் இருக்க வேண்டும்.
To which thing we have clung, we should be very sure of that.
நீங்கள் எதற்காக இந்த சபைக்கு வந்தீர்கள்?
For which purpose have you come to the church?
இந்த உலக பிரகாரமா ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படியாக அல்ல.
Not to receive the worldly blessings.
நீங்கள் எப்படியாயிலும் தேவனிடத்தில் சேரும்படியாக தேவன் உங்களை இந்த சபைக்குள் கொண்டு வந்தார்.
God has brought you to this church so that somehow you could reach to God.
அப்ப எந்த கஷ்டமானாலும் நஷ்டமானாலும் கடைசி வரைக்கும் நாம் இந்த தேவனை பற்றி கொண்டு தான் இருக்க வேண்டும்.
Whether it is profit or loss, we need to be cleaved unto the Lord.
அதற்கு விரோதமாக எந்த விதமான வல்லமையில் கிரியை செய்தாலும் அந்த மன உறுதியோடு நாம் தேவனை பற்றி கொண்டிருக்க
வேண்டும்.
யார் உங்களுக்கு விரோதமாக என்ன சொன்னாலும் நீங்கள் அந்த சபைக்கு வருகிறதை நீங்கள் பற்றி கொண்டிருக்க
வேண்டும். You should never stop coming to the church.
அதே போல தான் நீங்க வந்து அடுத்தத பாக்கும் பொழுது,
the next thing when you see
Elijah Elisha-வை நாம் பார்க்கும் பொழுது,
when we see about Elijah and Elisha,
Elijah சொல்லுகிறார்,
Elijah says,
Elisha-வே நீங்க இரு,
Elisha you stay here.
கர்த்தர் என்னை அங்க வரைக்கும் அனுப்புகிறார்.
The Lord has asked me to come till there.
Elisha சொல்லுகிறார்,
Elisha says,
இல்ல,
no.
நான் உம்மோடு கூட தான் வருவேன்.
I'll come with you.
இன்னைக்கு நம்மள அப்படி சொல்லிட்டா நம்ம அடுத்த வாரம் சர்ச்சைக்கே வரமாட்டோம். எப்ப நீ அடுத்த வாரம் சர்ச்சைக்கே வர வேண்டாம், ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீ அடுத்த வாரம் சர்ச்சைக்கே வர வேண்டாம்னு சொன்னா உடனே பாஸ்டர் தான் வர வேண்டாம்னு சொல்லிட்டேன்னு சொன்ன நம்ம என்ன பண்ணுவோம்? வீட்லேயே உட்காந்துருவோம்.
When we say like, please hereafter do not come to the church, then what we will say, the next week we won't come to the church, we will say that pastor asked me not to come to the church.
Pastor eppa solluvaarnu sila kaathittu irukranga, eppa vara nee onnu vara vendaanu appdi solluvaarnu sila kaathittu irupaanga.
Some are waiting eagerly as to when pastor would say you need not come to the church.
ஆனா எலியா சொல்லுகிறார், எலிசாவே நீங்க இரு.
But Elijah says, Elisha you stay here.
நான் கொஞ்சம் பெத்தேல் வரைக்கும் போறோம்.
Let me go till Bethel.
சொல்றா, இல்ல நான் கூட வருவேன்.
Elisha says, no, I'll also come along with you.
கூடியே இருந்து கையில வந்து எலிசா கூடியே இருந்து எலியாவுடைய கைகளுக்கு தண்ணீர் வார்த்தை தான் எலிசா.
The same Elisha who was with him and poured waters on the hands of Elijah.
Amen. அப்போ அங்க உள்ள தீர்க்கதரிசன் புத்திரம் வந்து சொல்றாங்க, ஒரு 50 பேர்
that time there a prophets say around 50 prophets came
avanga solranga vandu evanta
they said they came and said to elisha
elisha unakku theriyuma ana vishayam
elisha do you know this matter
unakku thalamaiya irukkira unnoda yejamaane kathar enna unda vetta eduthukolvar
yohana who is the head of you the lord is going to take your honor away from you
na indha vasanatha padikirappa romba enakku or maariya irundha sirichen
when I read this verse I laughed unto myself
yen koodiye irukkira elisha ku theriyada vishayam doorathil irukkira thirugasan putra eppadi therinjathu
the incident the news which was not known to Elisha who was all along with Elijah how come it was known to the prophets who are away from him
adada adu meaning appadi illa adada koodiye irukkira elisha ku theriyada maadhiri doorathil irukkira vandu kekkranga elisha kitta unakku theriyuma vishayam nu
the prophets who are from afar they came to Elisha thinking that as though like he was not aware of it they came and asked him do you know that your honor is going to be taken away from you
Elisha sollirukalam
Elisha would have told
hey na avar koode da irukran pa
hey I'm here along with him
avar saapta peruga naan dhaan kaiyila thanni oothuren
after he eats I'm the one who pours water on his hands avar
saapade naan dhaan kudukuren
is the I who give the food to him
enak theriyada enna
don't I know about this
paanu konja per appadi dhaan irupanga edho koode irukkaal unnu theriyam ivungal dhaan ellam theriyra maari vandu solvaanga
there are some people who are there saying like he's with him he will not be knowing about this let me go and tell this to him
அதான் இப்போ நீங்களே பாருங்கள் பெத்தேல் தீர்க்க தரிசிகள் அதுக்கப்புறம் எரிகோவில் இருக்கிற தீர்க்க தரிசிகள் அப்புறம் யோர்தானில் இருக்கிற எல்லாரும் வந்து சொல்கிறாங்க உனக்கு தெரியுமா தெரியுமா ஏதோ அவங்களுக்கு தான் தெரிஞ்ச மாதிரியும் எலிசாவுக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி வந்து கேட்குறாங்க எலிசா சொல்லியிருக்கலாம் எனக்கு எல்லாம் தெரியும் நீங்கள் சும்மா இருங்க
We see that the prophets came from Bethel, the prophets came from Eliohim, and the prophets came from Jericho as well, coming and asking Elijah, "Do you know that your head is going to be taken away from you?" As though they thought that probably we only know about it, and this person doesn't know about anything about it.
Elisha ku oru darshanam irundhathu.
Elisha had a vision.
Elijah indrod eduthukollapaduvar.
Elijah will be taken away today.
இன்றைக்கு அவரை நான் விடவே கூடாது.
Today I should not leave him.
எப்படியாயிலும் நான் ஒரு காரியத்தை அவரிடத்துல இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும்.
Somehow I should receive certain blessing from him.
அதற்கு எத்தனை தடைகள் வந்தாலும் பரவாயில்லை.
No matter how much our obstacles come.
நான் கடைசி வரைக்கும் எலியாவோடு கூட நடப்பேன் என்று.
I will walk with Elijah till the last moment.
கர்த்தர் எலியாவை என்னை விட்டு பிரிக்கிற வரைக்கும் நான் எலியாவை விட மாட்டேன்
I will not leave Elijah till the moment God separates me from
அதுதான் மன உறுதி
That is what is the determination of the mind. That is the strongness of mind.
அப்படி உறுதியாய் நாம் பற்றிக்கொள்ள வேண்டும்.
In that way we should cleave unto the Lord.
நாம் பற்றிக்கொள்ளுவது ஒரு சாதாரண பற்றிக்கொள்ளுதா இருக்க கூடாது.
The cleaving which we cleave unto the Lord should not be an ordinary cleaving.
ஒரு மன உறுதியோடு பற்றிக்கொள்ள வேண்டும்.
We should have a determination of mind.
பாருங்க அதனால கடைசில அவனுக்கு பெரிதான ஆசீர்வாதங்கள் கிடைத்தது.
We see that in the last moment he received a greater blessing.
அப்போ கர்த்தரை உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும் என்று
வேதம் சொல்கிறது. We need to cleave unto the Lord very strongly.
கர்த்தரை பற்றிக்கொண்டால் தான் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியும்.
When we cleave unto the Lord only then we'll be able to do ministry to the Lord.
உலகப் பொருளை பற்றிக்கொண்டால் உலகப் பொருளுக்கு தான் ஊழியம் செய்ய முடியும்.
When we cling to the worldly things we'll be able to do ministry only to the worldly things.
ரெண்டு பேருக்கு ஊழியம் செய்ய முடியாது.
No one can serve two masters.
விசுவாசியும் ஊழியம் செய்ய முடியாது.
We cannot do ministry as a believer.
ஊழியக்காரரும் ஊழியம் செய்ய முடியாது.
Neither the man of God can also do the ministry.
ரெண்டு பேருக்கு ஊழியம் செய்ய முடியவே முடியாது.
It is not possible to do ministry to two people.
Hallelujah.
Hallelujah.
மூன்றாவது நாம் ஒருத்தரை குறித்து வாசிக்கிறோம் அவர் பேர் தான் யோசுவா
the third we are going to read about a third person his name is Joshua
அவர் கூட பாத்தீங்கன்னா ஆசரிய கூடாரத்தை விட்டு அவர் பிரியாதே இருந்தாராம்
we also saw, see that he never departed from the tent of God
அவர் ஒரு வாலிபன்
he was a youth
அவர் ஆசரிய கூடாரத்தை விட்டு பிரியாமல் இருந்தார்
he never departed from the tabernacle of God
நாம் யாத்திரா 33 ஆம் அதிகாரம் 11 ஆம் வசனத்துக்கு வாசிக்கும் பொழுது
when we read exodus chapter 33 in verse 11
ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுகிறது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார் பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான் நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடை காரணாகிய வாலிபன் ஆசிரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான்
பாருங்க மோசே கூட அவருடைய வீட்டுக்கு போயிட்டாரு
Here we see that even Moses had gone to his house.
ஆசரி கூடாரத்துல இருந்து வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டார்.
Moses had completed the work in the tabernacle and he gone to his house.
எல்லாரும் போயிட்டாங்க.
Everyone had left.
ஆனா யோசுவா அந்த ஆசரி கூடாரத்துக்குள்ளே தான் இருக்கிறார்.
But Joshua is still within the tabernacle.
அவர் அங்க இருந்து போறதே கிடையாது.
He never departed from the tabernacle.
அவர் ஆசரி கூடாரத்தின் வாட்ச்மேன் மாதிரி ஆயிட்டார்.
He became like a watchman of the tabernacle.
யாரும் அவரை பிரிக்க முடியல.
No one could separate him.
அங்கேயே நிக்கிறார்.
He was still standing there.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
Glory be to the name of holy name of God.
அனே திரவ ஜெபத்துல கூட இத நான் இந்த விஷயத்தை கொஞ்சம் சொல்லி கொண்டிருந்தேன்
even in yesterday's evening prayer I was talking about this thing
பாருங்க உங்களுக்கு ஒரு நல்ல சபை இருக்குது
see you have a good church
சனிக்கிழமை ராத்திரி நீங்கள் வந்து ஆலயத்தில் தங்குவதை நீங்கள் பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும்.
யூ நீட் டு ஹேவ் ப்ராக்டிஸ் யுவர் செல்ஃப் ஆஃப் கமிங் அண்ட் ஸ்டேயிங் இன் த சர்ச் இன் சாட்டர்டே நைட்.
இப்போ நார்த் இந்தியாவில் எத்தனையோ இடத்துல எத்தனையோ ஜனங்கள் ஆசைப்படுறாங்க நாங்கள் போய் சபையில் போய் தங்கணும்னு ஆசைப்படுறாங்க, சபை கிடையாது.
Many people desire that we should go and stay in night in the church of God, but we don't have such churches.
வாலிபர்கள் அவர்கள் அந்த ஒரு நாள் சனிக்கிழமை இரவு அவர்கள் வந்து ஆலயத்தில் தங்க வேண்டும்.
The youth should come and stay in the church of God on Saturday nights.
ஆலயத்திலே ஜெபிக்க வேண்டும்.
They should pray in the church.
ஆலயத்திலே வேலைகளை செய்ய வேண்டும்.
They should do work in the church of God.
உங்களை கர்த்தர் ஒரு மகிமையாக உயர்த்துவார்.
Lord will exalt you gloriously.
இந்த யோசுவா ஆசரிக்கூட என்ன செஞ்சார்?
What did Joshua do in the tabernacle of God?
அவர் ஆசரிக்கூட தான் இருப்பாரா?
He will always be in the tabernacle.
அங்க சும்மா இருந்து தூங்கல.
He didn't stay idle and sleep there.
கொஞ்ச பேர் அப்படியே சும்மா இருந்து தூங்குறதுக்கு ஏற்ற இடம் சொல்லி இங்க வந்து இருக்க கூடாது.
Some people should not think that this is the ideal place to rest and they should not come here and
sleep. ஆசரிப்பு கூடத்துல நிறைய வேலை இருக்கும்.
There are so many things in the tabernacle.
அங்க தொட்டில வந்து தண்ணி ஊத்துறோம்.
The pot needs to be filled there.
அங்க வந்து பலி எரிச்சதான அந்த சாம்பல் அந்த அடுப்பு அந்த அந்த விறகெல்லாம் க்ளீன் பண்ணனும்.
The ashes and the dust which were there on the altar, they needs to be cleansed.
Anga veraga adukkanum.
The wood needs to be arranged.
Anga sambal and the maatte saani adallam kondu poi adu vandu veliya poi kottanum.
The ash and all the dung of the cow, they need to be thrown outside.
Aasadirgala bali selthi mudichi ellam pannita avanga veettukku poiruvaanga.
The priest did all, they did the sacrifice and did their work and they went to their houses.
Inda Yosua poi adallam clean panni veliya poi pottu paava anda adutha naal aaradhanaikku தாசர் கூட கிளீனா வச்சிருவார்.
பட் திஸ் ஜோஷுவா he cleaned all this ashes and all the excreta and for the next day morning he kept the altar clean.
இது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் செய்யல.
He did not do it just for 1 or 2 years.
ஏறக்குறைய கானான்ல பிரவேசிக்கிற வரைக்கும் அவர் இதை செய்தார்.
He was doing this till they entered the land of Canaan.
எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 38 வருஷம் செஞ்சிருப்பார்.
According to me he would have done this for around 38 years.
வேற வேலையே கிடையாது அவருக்கு.
He did not have any other work.
ஆசரிப்பு கூடாரத்தை சுத்தம் பண்ணுகிற வேலை ஒன்றே தவிர வேற எந்த வேலையும் செய்யல.
Apart from cleansing the tabernacle he did not do any other work.
அப்ப அதே போல தான் சபையில கூட வாலிபர்கள் வந்து சனிக்கிழமையில இந்த அந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணி ஃபேன் இதெல்லாம் தொடச்சி கிளீன் பண்ணி நீங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும்.
When the same man, the youth should come to the church, they should clean all this fans and tables and make everything clean.
இங்க அசுத்தம் இருக்கு அதெல்லாம் வாரி குப்பை தொட்டில போட்டு இந்த இடத்தை வந்து கிளீனா ஆராதனைக்கு நீங்கள் ஆயத்தப்படுத்தி வைக்க வேண்டும்.
Whatever is there dusty and dusty they should be removed and thrown away and you should make it clean for the next day service.
அந்த யோசுவா டெய்லி அத செஞ்சா.
Joshua did this every day.
இப்ப மோசேயோட மரண நாள் வந்துருச்சு.
Now the death day of Moses had come.
மோசேக்கு அப்புறம் ஒரு நல்ல லீடரை கொண்டு வரணும்.
After Moses a good leader had to be brought in.
நாமள என்ன நினைப்போம்?
What would you have thought?
நல்ல ஒரு நல்ல படிச்சவங்களையோ.
A very well educated man.
இனி இந்த சபையை நடத்துறதுக்கு நல்ல ஒரு படிச்சவங்க இல்லனா நல்ல ஒரு பைபிள் காலேஜ் படிச்சவங்க அப்படினு சொல்லி செலக்ட் பண்ண நாம யோசிப்போம்.
We would think probably of selecting a person who is very well educated and also a person who has studied in a Bible college.
ஒரு நல்ல talented,
a very talented person.
ஒரு நல்ல preacher,
a very good preacher.
ஒரு நல்ல அப்படினா பாப்போம், நிறைய காரியங்கள் பாப்போம்.
We will see many things like that.
செய்கிறதான வேலை சிறிய வேலையாக இருக்கலாம்.
Though whatever even though the work which you do in the tabernacle might be a small work,
adu or arpamana velaya irukalam.
It might be a very mean work.
Adu or thookra velaya irukalam.
It might be a lifting work.
Adu or bathroom clean pandra velaya irukalam.
It might be a bathroom cleaning work.
Anal ningal adai manapoorvamaga,
but if you do it with your wholeheartedness,
ungal sonda veettai pole,
just like your own house,
ungal sonda arayai pole,
just like your own room,
ningal anudinam seidhal,
if you do it daily,
devan paarthukondu கொண்டே இருப்பார்.
The Lord is will be seeing it.
தேவன் பார்த்து கொண்டே இருப்பார்.
The Lord will be seeing it.
நீங்க போய் பெரிய ஊழியம் செய்ய தேவையில்லை.
You need not go and do a big ministry.
நீங்க போய் செய்யலாம்.
You can go and do it.
ஆனால் நீங்கள் தேவனுடைய ஆலயத்தில் மனப்பூர்வமாய் செய்கிறதான ஊழியத்தை கர்த்தர் பார்க்கிறார்.
But God is seeing the ministry in which you are doing wholeheartedness in his tabernacle.
6 லட்சத்துக்கு மேல புருஷர் இருக்கிறார்கள்.
There were around 6 lakhs men around.
எல்லாம் சேர்த்தா கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் கிட்ட வரும்.
If all accumulated together probably it would have come around 50 lakhs of people.
50 லட்சம் பேர் இருக்கிற சபை.
A church which is having around 50 lakhs of believers.
Moses பயங்கரமான ஆளு.
Moses was a terrible man.
Moses நல்ல ஆண்டர பார்த்து பேசி பேசி நடத்திட்டாரு.
Moses had led this people after seeking the Lord, after speaking face to face with God continuously.
அவரே ஒரு தடவை துக்கப்பட்டு சொல்றாரு.
Even one time he was grieved and he said,
இந்த ஜனங்களை நான் தாங்க முடியாது.
I am not able to bear this people any longer.
எனக்கு ரொம்ப பாரமா இருக்கு.
They had become too heavy for me.
இப்பேர்பட்ட ஜனத்தை 50 லட்சம் ஜனத்தை நடத்துறதுக்கு அடுத்த ஆள் யார்?
Who is going to be the next person who is going to lead this huge crowd of 50 lakhs of people?
Andre solugirar.
The Lord says,
Josuavai kondu va.
Bring Joshua.
Josuavai kondu va.
Bring Joshua.
Moses ku rendu pasanga irundanga.
Moses had two children.
And the rendu pasangala kurichu Andre onnume sollala.
Lord God did not speak anything about them to Moses.
Moses ku annam pasanga irundanga.
The Moses brothers sons were there.
Aaron irundha Aaron de kumar ellaru nere per irundanga.
Aaron was there. Aaron sons were also there.
அதே போல மிரியாம் உடைய பசங்க இருந்திருப்பாங்க.
Even probably the sons of Miriam also would have been there.
அ நிறைய பேர் இருந்தாங்க.
Many of them were there.
ஆண்டவர் பார்த்தது என்னுடைய ஆலயத்தில் யார் பிரியாது இருந்தாரோ அவரை அவனை நான் கொண்டு வருவேன் என்று சொல்லி கொண்டு வந்தார்.
But God saw that who was holding on to my tabernacle very strongly, him will I bring here.
யோசுவா ஆசரிப் கூடாரத்தை விடாமல் பற்றிக்கொண்டிருந்தான்.
Joshua clung to the tabernacle of God very strongly.
இன்று எத்தனை பேர் சபை கூடி வருகிறதை விட்டு விடுகிறீர்கள்?
Today how many of you are leaving away the coming together in the congregation?
சிலருக்கு வந்து 2 மணி நேரம் இருக்குறதே பெரிய காரியமா இருக்கு.
Today for some people find it very difficult to come and stay here for 2 hours.
தாவீது சொல்கிறான், நான் கர்த்தருடைய ஆலயத்தின் வாசற்படியில் இருப்பதையே தெரிந்து கொள்வேன் என்று.
David says, I would prefer being a gatekeeper in the house of my God.
பெரிய ராஜா,
a big king,
நல்ல அரண்மனை இருக்கு,
a huge, a beautiful palace.
அங்க நிறைய வந்த சேவகர்கள் சேவை எல்லாம் இருக்காங்க.
There are so many soldiers and stewards.
நல்ல சாப்பாடு இருக்கு,
a very good food.
ஆனா சொல்றான்,
but he says,
நான் ஆகாமிய கூடாரங்களில் 1000 நாள் இருப்பதை பார்க்கிலும் அந்த தேவனுடைய வாசத்துல இருக்கு 1 நாள் தான் என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப blessed.
Even if I would be 1000 years in the tents of Haran, in the 1000 years elsewhere, I would prefer 1000 days elsewhere, I would prefer being a gatekeeper in the house of my God.
இன்னைக்கு எத்தனை பேர் தேவனுடைய ஆலயத்தை வாஞ்சிக்கிறீர்கள்?
Today how many of you prefer the church of God?
ஒரு நாள் வாரத்துல ஒரு நாளாச்சும் நீங்கள் தேவனுடைய ஆலயத்தில் தங்குவதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் பாக்கியமாக நீங்கள் கருத வேண்டும்.
You should consider it as your life's blessing to stay at least one day in the church of God.
நீங்கள் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும்.
You should be seen as people who do not depart away from the tabernacle of God.
அப்பொழுதுதான் கர்த்தர் உங்களை குறித்தான நோக்கம் நிறைவேறும்.
Only then the plan which the Lord has about you will be fulfilled.
தேவனை பற்றி கொண்டு மற்றதை நீங்கள் அசட்டை பண்ண வேண்டும்.
You need to cleave on to the Lord and despise the other things.
தேவனை பற்றி கொள்ளும் பொழுது மற்ற காரியம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸோ வரும்.
When we cleave on to the Lord, there are many things will come which will make us feel important.
நீங்கள் அதை அசட்டை பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும்.
You should learn to despise those things.
கர்த்தருக்கு முன்பாக கர்த்தரை பற்றுவதில் மற்றதை நீங்கள் அசட்டை பண்ண நீங்கள் படிக்க வேண்டும்.
Before Lord, you should learn to cleave unto the Lord and learn to despise other things before the Lord.
நாம் என்னத்தை படிக்கிறோனா,
what we are learning is,
உலகத்திற்காக தேவனை அசட்டை பண்ண படி இப்ப நாம் வந்து நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம்.
Nowadays we are learning to despise the Lord and learning to how to cleave to the world.
அடே ஜோமண்டே
இருப்பாங்க. We'll be just praying.
அங்க போன் அடிச்சவன டக்கன் அடி போன் எடுத்து ஹலோ அப்படின்னு பேசிட்டு என்னன்னா இது இங்க வந்து ஜெபத்தை அசட்டை பண்ணி அங்க எடுத்துறது போன் எடுத்து.
When we are praying then when we receive a call from the mobile, we just pause for a moment and we speak, and in this way we despise God by stopping the prayer.
அது மத்த நேரம் வராத போன் எல்லாம் பார்த்தா நம்ம எப்ப ஜெபம் பண்ணி நல்லா பயப்படிக்கிறோம் அப்பதான் வரும்.
The phone calls which we do not receive at other time, only when we are reading the Bible and when we are praying, only then we will receive such phone calls.
அதனால ஜோம் பண்றப்ப பைபிள் படிக்கிறப்ப கொஞ்சம் போனை வந்து ஃளைட் மோட்ல போட்டு வச்சிருங்க.
So it's better that when we are reading the Bible and when we are meditating the word of God, it's better that we put our mobiles in flight mode.
Hallelujah.
Hallelujah.
நீங்கள் கர்த்தரை கனம் பண்ண படிக்க வேண்டும்.
You need to learn to honor the Lord.
இங்க அப்படியே ஜோம் பண்ணிட்டு அப்படியே அதையும் பார்த்துட்டு அதையும் செஞ்சிட்டு இருந்தா அது கர்த்தரை கனவீனம் பண்ற மாதிரி.
Praying unto God and also attending to the mobile calls, it is like despising the God.
அது கர்த்தரை அசட்டை பண்ணுகிற மாதிரி.
It is like despising the God.
என்ன வசனம் சொல்லுகிறது?
The word of God says,
ஒருத்தனை அசட்டை பண்ணினால் ஒருத்தனுக்கு ஊழியம் செய்ய முடியும்.
If you only if you despise one, you'll be able to do the ministry to the other. Amen.
அப்ப கர்த்தரை அசட்டை பண்ணினால் நீங்கள் உலகத்துக்கு ஊழியம் செய்வீர்கள்.
When you despise the God, then you will do ministry to the world.
உலகத்தை அசட்டை பண்ணினால் கர்த்தருக்கு ஊழியம் செய்வீர்கள்.
When you despise word, you will be able to do ministry to God.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக.
Glory be to the holy name of God.
அப்ப முதல்ல தேவனை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும்.
First we need to cleave unto the Lord very strongly.
அந்த பற்றிக்கொள்ளுதலில் ஒரு உறுதி இருக்க வேண்டும். மன உறுதி இருக்க வேண்டும்.
We should need to have a strong determination of mind to cleave unto the Lord.
Hallelujah.
Hallelujah.
நான் இரண்டாவது
second thing,
நாம் எதை பற்றிக்கொள்ள வேண்டும்?
To which do we need to cling on?
வேத வசனம் சொல்லுகிறது.
The verse of God says,
கொலோசியருடைய புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம்.
The epistle according to Colossians.
கொலோசியர் இரண்டாம் அதிகாரத்தினுடைய
Colossians chapter 2
18 19 வாசிக்கும் பொழுது,
when we read Colossians chapter 2 verse 18 and 19,
கணுக்கலாலும் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி
கொள்ளாமல். வேதவசனம் என்ன சொல்கிறது என்றால்,
when we read what the verse of God says is,
சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ள வேண்டும் என்று வேதவசனம் சொல்கிறது.
Here the verse says that we need to hold the head which is holding the body by joints and bands.
என அதுக்கில கொஞ்ச பேரை குறிச்சு எழுகிறப்ப அவர்கள் அதை பற்றி கொள்ளாமல் மாயமான தாழ்மையிலும் தேவதுல அந்த மாதிரி நம்ம அதை பார்க்க போறது இல்லை.
Because if we read below that, we will read about people who did not cling to that and they have moved into other.
இங்க வசனம் சொல்கிறது,
here the verse says,
சரீரமானது தலையை பற்றி கொள்ள வேண்டும்.
The body should hold on to the head.
சரீரமாகிய சபை,
the body of the church,
தலையாகிய தேவனை பற்றி கொண்டிருக்க வேண்டும்.
Should hold to God who is the head of the church.
ஏனென்றால் வசனம் சொல்கிறது,
because the verse says,
அந்த தலைதான் அந்த பாடியை அது வந்து ஆதரிக்கிறது.
Because we read that the head is going to support the body.
அந்த தலைதான் சரீரத்தை போஷிக்கிறது.
The head is going to nourish the body.
ஒரு தலை இல்லாத ஒரு ஆள் இங்க வந்தா எப்படி இருக்கும்?
How it would be when a person comes here without the head?
நீங்க எல்லாம் இங்க இருந்து ஓடிறீங்க உடனே.
Every one of you will run away from here.
இது பெரிய பேய் தான் வந்துருச்சு போலன்னு.
Maybe you thought, oh, a devil has come here.
ஒரு தலையே இல்லாத ஆள் வந்தா எப்படி இருக்கும்? அப்படியே நடந்து வந்தா எப்படி இருக்கும்?
How it would be when a man without a head walks in here?
எல்லாம் பயந்து உடனே ஓடிடுவாங்க. பூதம், பேய் பூதம் வந்துருச்சுன்னு.
Everyone will see it is a ghost and everyone would run away from here.
அப்ப வசனம் சொல்கிறது,
here the verse says,
சரீரம் தலையினால் ஆதரிக்கப்படுகிறது.
The body is supported by the head.
அப்போ இந்த இடத்துல தலையை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும்.
Here we need to hold on to the head.
இயேசு கிறிஸ்து நமக்கு தலையாக இருக்கிறார்.
Jesus Christ is our head.
சபையாகிய சரீரம் அதை பற்றிக்கொள்ள வேண்டும்.
The body of Christ needs to hold on to Christ who is the head.
அதை பற்றிக்கொள்ளும் பொழுது,
when we hold on to the head,
அந்த 18 வசனத்தில் வாசிக்கிறோம்.
In verse 18 we read,
அது கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு என்று வாசிக்கிறோம்.
Here we read that the head is
கண்ணுக்களாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு.
From which all the body by joints and bands having nourished, ministered and knit together.
அப்போ கண்ணுக்களாலும் கட்டுகளாலும் இணைக்கப்பட்டு.
The body which is being held by joints and bands and knit together.
தேவ வளர்ச்சியாய் வளர்ந்திருக்கிற சபை என்று வாசிக்கிறோம்.
In this way the church will increase with the increase of God.
அப்போ ஒரு ஒரு சபை,
a church,
அது தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேற வேண்டுமானால்,
if it needs to increase with the increase in God,
இல்லை என்றால் தேவனுக்குள் வளர வேண்டுமானால்,
otherwise if it needs to grow in God,
ஒரு சபை கிறிஸ்துவுக்குள் வளர வேண்டுமானால்,
if a church needs to grow in Christ,
அங்கே வசனம் சொல்லுகிறது,
there the verse says,
அது கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட வேண்டும் என்று.
It should be by it should be knit together and be nourished by the joints and bands.
Ah, adu kanakkalal mudhalavadhu inaikkapada vendum.
It should be knit together by the joints and the bands.
Indha kanakkalai kurithu na vaasikkum bolude,
when we read about these joints and bands,
adu bands in English la potirukranga, ana adu adu branches la ligaments nu potirukranga.
But in the translation it's written as ligaments.
Adhaadu adu rendu elumbaiyum serthu pidikiradana oru ஒரு தசை போல.
It's a tissue which holds both the bones together.
ஐ பாருங்க இப்ப நமக்கு இந்த இந்த இடத்துல ரெண்டு போன்ஸ் இருக்கும். இங்க ஒன்னு இருக்கு, இங்க ஒன்னு இருக்கும்.
See if you see in a hand we'll have a bone here and we'll have a bone here.
அந்த ஜாயின்ட்ஸ்ல இந்த இது இருக்கும்.
In the joints we'll have this ligaments.
அங்க லிகமெண்ட்ஸும் அந்த அந்த ஜாயின்ட்ஸும் ஒண்ணா சேர்ந்து அந்த ரெண்டு போன்ஸ் வந்து கரெக்ட்டா அந்த பொசிஷன்ல வச்சிருக்கும்.
The ligaments and the joints join together and they'll hold the bone in the correct position.
அப்போ the ligaments இல்லன்னு சொன்னா,
when we don't have this ligaments,
என்ன ஆகும்னா அந்த bones ஒண்ணுக்கொண்ணு சரியான placeல இருக்காது.
What will happen is the bones will not be in the proper place.
அது dislocate ஆயிருக்கும்.
They'll be dislocated.
அப்படி இருந்தா நம்மளால ஒரு வேலை செய்ய முடியுமா?
If it is there in such a position, will we be able to do any work?
அப்படி ரெண்டு எலும்பு நகர்ந்துருச்சுன்னு சொன்னா நம்மளால ஒண்ணும் செய்ய முடியுமா?
When both the bones are dislocated, will we be able to do any work?
அது வளர முடியாது.
This will not be able to be together separately.
அப்ப இந்த ரெண்டு போன்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறது இந்த கணுக்கள்.
So these ligaments have joined both the bones together.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
Glory be to the holy name of God.
அப்படி ஜாயின்ஸ்ல நாம் இருக்க வேண்டும்.
We need to be together like the joints.
இது எதை காட்டுகிறது?
What does this shows us?
ஒரு சபையில ஒரு ஊழியக்காரரும் ஒரு விசுவாசிகளும் அப்படியே அவர்கள் அவர் இணைக்கப்பட்டவர்களா இருக்க வேண்டும்.
What this shows is in a church the servant of God and the believers should be joined together.
அப்பதான் அந்த சபை தேவ வளர்ச்சியாய் வளரும்.
Only then the church will increase according to the God's desire.
நாம் இணைக்கப்படவில்லை என்றால்,
when we are not joined,
நாம் அந்த தேவ வளர்ச்சியாய் வளர முடியாது.
We will not be able to grow according to the growth of God.
நாம் உலகத்துல பணத்துல வளரலாம்.
Maybe we'll be able to grow in riches.
நாம் பலபல காரியங்களை சம்பாதிக்கலாம்.
We might earn many things.
ஆனால் தேவனுடைய வளர்ச்சி நமக்குள் வேண்டுமானால்,
but if you need to have the growth on God in us,
அந்த ரெண்டு போன்ஸ் அந்த கணுக்களால் அது உதவி பெற்று இணைக்கப்பட வேண்டும் என்று வேதாசனம் சொல்கிறது.
The verse says that these two bones should receive the support from the ligaments and they should be joined together.
அப்படி இணைக்கப்பட்ட அந்த சரீரம்,
only its body which is joined by such,
தலையை பற்றி கொண்டிருக்க வேண்டும்.
It should be joined to the head.
அப்படி இணைக்கப்பட்டு தலையை விட்டு அதுவும் பிரச்சனை.
Only if all the bones are joined together and if they leave away the head, then that's also a problem.
அது நம்ம சரீரத்துல எல்லா போன்ஸும் கரெக்டா ஃபிட் ஆகி,
in our body all the bones should be correctly fit,
அது தலையோட இணைக்கப்பட்டிருக்க வேண்டும்.
They should be joined to the head.
அப்பொழுதுதான் அந்த தலை அந்த சரீரத்தை ஆதரிக்கிறது.
Only then the head supports and nourishes the body.
அப்ப கர்த்தரோடு இணைக்கப்படாதவர்கள்,
when people who are not joined with God,
கர்த்தரால் போஷிக்கப்பட முடியாது.
They will not be nourished by God.
கர்த்தரால் போஷிக்கப்படவில்லை என்றால்,
when we are not nourished by God,
அந்த சரீரம் தேவ வளர்ச்சியாய் வளராது.
That body will not grow according to the growth of God.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
Glory be to the holy name of God.
இக்குரிய வளர்ச்சி எப்படி இருக்கிறது என்று நாம் ஒன்று பார்ப்போம்.
We need to see as how is our spiritual growth even on these days.
நாம் உண்மையிலேயே தேவ வளர்ச்சியாய் வளர்ந்து கொண்டிருக்கிறோமா?
Are we growing according to the growth prescribed by God?
உண்மையிலேயே என்னோட வளர்ச்சி எப்படி இருக்கிறது?
How is our growth today?
அந்த தலைக்கு ஏற்றதான அந்த பாடி இருக்கா?
Is the body according to the head?
ஒரு சிலர பார்த்தா அவங்க தலை பெருசா இருக்கும்.
For if you see some people, their head will be very big.
ஆனா பாடி வந்து அந்த தலைக்கு ஏற்ற சைஸ்ல இருக்காது.
But the body will not be in proportion to the size of the head.
கொஞ்ச பேருடைய பாடி பெருசா இருக்கும், ஆனா தலை சின்னதா இருக்கும்.
For some people the size of the body will be huge, but the size of the head will be very small.
அப்படி இருக்க கூடாது.
It should not be like that.
அந்த தலைக்கு ஏற்றதான அந்த சரீரமாக இருக்க வேண்டும்.
The body should be in proportion to the size of the head.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
Glory be to the holy name of God.
இங்கே வேதாசனம் சொல்கிறது,
the words of God says,
சரீரம் தலையை பற்றிக்கொள்ள வேண்டும்.
The body should hold on to the head.
தலையை,
the head,
singular
தலையே,
head, தலைகளே அல்ல.
It's not heads.
தலையை பற்றி கொண்டிருக்க வேண்டும்.
We need to hold on to the head.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் மகிமை உண்டாவதாக.
Glory to the holy name of God.
அப்ப ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருத்தன் ஆரம்பிச்சா,
if a man starts serving two masters,
அவனுக்கு ரெண்டு தலை வந்த மாதிரி,
then he will, it's equivalent to he having two heads.
Hallelujah.
Hallelujah.
இப்ப யாருன்னா ஒருத்தவங்களுக்கு ரெண்டு தலை இருந்துச்சுன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு?
Just think if a person has two heads, how it will be when you look at him.
ஒரு தலை இந்த பக்கம் பாக்கும்,
once head will look this side,
அடுத்த தலை இந்த பக்கம் பாக்கும்,
the other head will look that side.
எப்படி இருக்கும்?
How it would be.
பார்க்க நல்லா இருக்குமா?
Do you think it will look good?
நான் கொஞ்ச நாள் வாசித்தேன் ஒரு இதில், ஒரு 1700 அதாவது 1700 வருஷத்தில் அந்த மாதிரி ஒரு பிள்ளை பிறந்துச்சான்.
I read in a few days back in the year 1700 a child was born in Calcutta
with two heads
இரண்டு தலைகளோடு.
அது ரெண்டு தலை, ஆனா மற்றதெல்லாம் ஒண்ணுதான்.
It had two heads but every other parts remain just one.
அப்படி ரெண்டு தலையோட யாரனா இங்க உள்ள வந்தா,
if a person with two heads like that comes inside,
இங்க இருக்கிற சகோதரிமார் எல்லாம் அப்படியே அடுத்த நிமிஷமே வீட்ல இருப்பாங்க.
The next moment all the sisters will be in their respective homes.
பயம்,
fear,
அது பார்க்க கூட ஒரு அருவருப்பா இருக்கும்.
It would be very above, it would be very disgusting to see such.
அப்போ நமக்கு கூட அந்த ரெண்டு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை நமக்கு எத்தனை தலை இருக்குன்னு நம்ம ஒண்ணு யோசிக்கணும்.
We also need to think in our spiritual lives how many heads do we have.
இங்க வந்து கர்த்தருடைய சமூகத்துல வந்து ஆண்டவரே நல்லவரே நல்லவரேன்னு சொல்லிட்டு உலகத்துல போனோட உலக பிரம வாஸ்தா, நாமும் அந்த ரெண்டு தலை உள்ளவர்களை போல தான் வாழ்கிறோம்.
Okay. I mean, coming here to the work, presence of God and saying, praising God, and then when we go back to the world and doing the things according to the world, in this manner also, we seem to have two heads.
ஒரு தலையை ஆபரேஷன் பண்ணி எடுத்துருங்க.
Do perform an operation and remove one head.
இஸ்ரவேல் ஜனங்களை போல இருக்க வேண்டாம்.
We need not be like the Israelites.
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரெண்டு தலை இருந்துச்சு.
The Israelites had two heads.
அதனால தான் வந்து எலியா சொல்கிறார்.
That's why Elijah came and said to them,
நீங்க எது வரைக்கும் ரெண்டு நினைவுகளால் இல்லென்றால் ரெண்டு தலைகளால் குந்தி 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 நடப்பீர்கள்.
That's why Elijah said unto the Israelites, how long will you, or rather with two heads, be with two thoughts, will you be stooping and walking?
கொஞ்ச நாள் கர்த்தரை சேவிக்கிறீங்க.
You serve the Lord for a few days.
அப்புறம் கொஞ்ச நாள் பாகாலை சேவிக்கிறீங்க.
Then you serve the Lord a few days. You serve Baal for a few days.
அப்புறம் மறுபடியும் கர்த்தரை சேவிக்கிறீங்க.
Once again you come and serve the Lord for a few days.
மறுபடியும் பாகால்.
Then once again you go and serve Baal for a few days.
கர்த்தர் பாகால், கர்த்தர் பாகால், கர்த்தர் பாகால் ரெண்டுத்தையும் சேவித்துக் கொண்டே இருக்கிறீங்களே, எது வரைக்கும் இப்படி இருக்கும்?
You have been serving Lord Baal, Lord Baal, Lord Baal. So for how many days are you going to serve like this?
ஆண்டவர் சொல்லிட்டா ரெண்டு பேரே சேவ் பண்ண முடியாது.
When the Lord says you cannot serve two people.
ஆனா நம்ம ஆட்கள் அது கூட ஆண்டரால முடியாத காரியத்தையும் செய்கிற ஆட்கள் தான் நம்ம ஆட்கள்.
பட் ஆர் பீப்புள் ஆர் பீப்புள் ஹூ ஆர் கேபிள் ஆஃப் டூயிங் சம்திங் விச் தி லார்ட் ஹிம்செல்ஃப் வாஸ் நாட் ஏபிள் டு டு இட்.
கர்த்தரே செய்ய முடியாதுன்னு சொன்ன காரியத்தையும் செய்கிற ஆட்கள் தான் நம்ம ஆட்கள்.
ஆர் பீப்புள் ஆர் சோ கேபிள் விச் ஆஃப் டூயிங் திங்ஸ் விச் தி லார்ட் ஹிம்செல்ஃப் வாஸ் நாட் ஏபிள் டு டு.
கொஞ்ச நாள் நல்ல ஆண்டவர் ஆராதிப்பாங்க, ஸ்துதிப்பாங்க.
ஃபார் a few days they'll worship the Lord very powerfully.
அப்புறம் கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு பின்மாற்றமா இருக்கும்.
After a few days there'll be a great backsliding.
அது உலகத்துல போனா ஒரு வாழ்க்கை.
When they go into the world, that's a life.
ஆண்டவர் சமூகத்துல வந்தா வேற வாழ்க்கை.
When you come into the presence of God, that's a different life.
இப்படி ரெண்டு தலையோடு இருக்கிறதான தேவனுடைய ஜனமே.
Oh child, children of God who are here with two such heads.
நீ கர்த்தருக்கு முன்பாக அருவருப்பாக இருக்கிறாய்.
You are disgusting before God.
ஒருவனுக்கு ஒரு தலைதான்.
One man can have that's only one head for one man.
ஒரு சரீரத்துக்கு ஒரு தலைதான் அழகு.
That's only one head for one body and that is only beautiful.
நீங்கள் இரு மனமுள்ளவர்களாக நடக்க வேண்டாம்.
You do not walk with double minded hearts.
நீங்கள் ரெண்டு விதமான அந்த நினைவுகளால் நீங்கள் குந்தி குந்தி நடக்க வேண்டாம்.
You do not stoop and walk with two different thoughts in your mind.
ரெண்டு பேருக்கு ஊழியம் செய்யலாம் என்று மனசுல நினைக்க வேண்டாம்.
Do not think in your heart that you can serve two masters.
நான் உலகத்திலே இருந்துக்கிறேன், இதிலே ஆண்டவருக்கும் சேவை செய்றேன், உலகத்திலே சேவை செய்றேன்னு சொல்லி நடக்க வேண்டாம்.
Do not think that I'll also do ministry to the Lord, I'll also do ministry to the world.
உலகத்திலே வேலை செய்யுங்கள்.
Work in the world.
ஆனால் உலகத்தை சேவிக்காதீர்கள்.
But do not serve the world.
உலகத்தில் இருங்கள்.
Be in the world.
ஆனால் உலகத்தை பற்றிக்கொள்ளாதீர்கள்.
But do not cling to the world.
இன்று அநேகர் உலகத்தை பற்றிக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள்.
Because many of them have started clinging to the world.
ஒரு வீடு இருந்தா போதாது. ஒரு வீடு இருந்தா போதாது.
It's not enough if you just have one house.
அடுத்த வீடு ஒன்று எடுக்கணும்.
We need to take even the next house.
அந்த உலக பற்றுதலுக்காக தேவனை அசட்டை பண்ணி சண்டே கூட வேலைக்கு போறாங்க.
With that thought in mind, despising the God, they have started going work even on Sundays.
காசுக்காக எதுமே செய்வாங்க.
For money they have started doing anything.
ஆண்டவரை விட்டு விடுவாங்க.
They will despise the Lord.
காலையில எழும்பறவன காசு தான் அவங்களுடைய மனசுல முதல்ல வரும்.
When they get up, the first thing that comes into your mind is money.
காலையில எழும்பறவன ஜோமணி பைபிள் வாசிக்கிறது விட்டு காலையில எழும்பறவன பேங்க் பேலன்ஸையும் அங்கேயும் அந்த கணக்கை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க.
When the first thing in the morning, after getting up instead of reading the word of God and praying, they start looking into their bank balance and other things.
ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன்.
He who has ears, let him hear what the Holy Spirit instructs to the church.
நீ அதிகாலையிலே எழுந்து முதல் நீ எதை நோக்குகிறாயோ அதைதான் நீ பற்றுதலாய் இருக்கிறாய் என்பது வேதவசனம் சொல்லுகிறது.
The word says that whatever you get up, I mean, whatever you get up early in the morning and whichever you see, that is what you cling unto.
காலையில எழும்பின உடனே ஒரு 2 மணி நேரமாச்சு நீங்க கர்த்தரை கொடுக்காம உங்களுடைய வேலைகளை நீங்கள் செய்ய ஆரம்பித்தால், சரி விசுவாசிகளுக்கு ஒரு மணி நேரமாச்சு நீங்கள் கொடுக்காமல் நீங்கள் மற்ற வேலைகளையோ மற்ற காரியங்களையோ ஆபீஸ் வர்க்கிலே நோக்கா ஒரு நாள் அசட்டை பண்ணினாலும் அசட்டை பண்ணுதல் தான்.
Even if you get up in the morning and maybe even instead of giving 2 hours, okay, for believers, instead of even if not giving 1 hour, and if you start doing other works, like doing office work, it's like despising the God. Once despised, it is despising of the Lord.
ஒரு மணி நேரம் கர்த்தருக்கு கொடுக்க தான் வேண்டும்.
1 hour needs to be given to the Lord.
ஆண்டவர் அதான் சொன்னார்.
That is what the Lord said.
ஒரு மணி நேரமாவது நீ என்னோடு கூட விழித்திருக்க முடியாதா?
Can't you stay awake for me and pray for at least an hour?
அந்த ஒரு மணி நேரம் நீங்க கர்த்தருக்கு கொடுத்துருங்க.
Give that 1 hour to the Lord.
அதுக்கப்புறம் நீங்க ஆபீஸ் வேலையை செய்யுங்க.
Thereafter you start doing your office work.
அதுக்கப்புறம் உலகத்துல கஷ்டப்பட்டு சம்பாதிங்க.
Thereafter you start working hard and earn money.
ஒரு பிரச்சனை இல்ல.
There will be no problem.
ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வாங்க.
Come to the church on Sundays.
உண்மையா உழைங்க.
Work faithfully.
எந்த பிரச்சனை இல்ல.
No problem.
ஆனா கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய அந்த நேரத்துல,
but the time which needs to be given to the Lord.
உலக காரியத்திற்காக,
just for the worldly things,
செய்ய வேண்டிய இந்த காரியத்தை அசட்டை பண்ணிவிட்டு அதின் பின்னாடி போனால்,
do not, after despising the time which needs to be given to the Lord and running after the world.
வேதவசனம் சொல்கிறது,
the word of God says,
நீங்கள் உலகத்துக்கு தான் ஊழியம் செய்கிறீர்கள்.
You are doing ministry only for the world.
இல்லை என்றால் ரெண்டு தலை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள்.
Otherwise you are a people with two heads.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
Glory be to the holy name of God.
நாம் இன்று தலையை எப்படி பற்றி கொண்டிருக்கிறோம்?
Today how are we holding on to the head?
நம்முடைய தலை யாரா இருக்கிறது?
Who is our head today?
கிறிஸ்து நமக்கு தலையா இருக்கிறாரா?
Is Christ our head today?
கிறிஸ்து நமக்கு தலையா இருந்தால் கிறிஸ்துவினுடைய நடத்தத்தில் நாம் நடப்போம்.
If Christ is our head today, we'll walk according to the statutes of God.
கிறிஸ்து நமக்கு தலையா இருந்தால்,
if Christ is our head,
கிறிஸ்துவினுடைய மனதின்படி நாம் நடப்போம்.
We will walk according to the heart of Christ.
அப்ப கிறிஸ்துவின் மனதின்படி நம்மால் நடக்க முடியவில்லை என்றால்,
if you are not able to walk according to the heart of Christ,
கிறிஸ்து நமக்கு இதுவரை சரியாக தலையாகவில்லை என்றுதான் அர்த்தம்.
It means that Christ is not our head properly.
அது ரெண்டு தலை இருக்கிறதுனால இருக்கும் ஒரு சில நேரத்துல.
Maybe like we feel that could be even two heads.
கொஞ்ச நாள் இந்த தலை நடத்தும், கொஞ்ச நாள் அந்த தலை நடத்தும்.
Maybe for a few heads this head will walk and for a few days the other head will walk.
அப்படிப்பட்டவர்கள் கர்த்தருக்கு முன்பாக அருவருப்பானவர்கள்.
People with such type of character, they are disgusting before God.
நம்முடைய கண்களை மூடுவோமாக.
Shall we close our eyes?
அதிகமாக ஒன்று பேசவில்லை.
There was nothing spoken, much spoken.
கர்த்தருடைய வசனத்தை மட்டும்தான் கர்த்தர் பேசினார்.
We spoke only the word of God.
நீங்கள் இன்று யாரை சேவிக்கிறீர்கள்?
Whom are you worshiping today?
இன்று நீங்கள் யாரை பற்றி கொண்டிருக்கிறீர்கள்?
To whom are you cleaving today?
உங்கள் மனது எப்படி இருக்கிறது?
How is your heart today?
அது உண்மையிலேயே கர்த்தரை நேசிக்கிறதா?
Is it really loving the Lord?
இல்ல நேசிக்கிறது போல நடிக்கிறீங்களா?
Or are you acting like as you are loving the God?
உண்மையிலேயே கர்த்தரை பற்றி கொண்டிருக்கிறீர்களா?
Are you truly cleaved to the Lord?
இல்லை என்றால் பற்றி கொண்டவர்கள் போல நடிக்கிறீர்களா?
Or are you acting as though you're cleaved to God?
அந்த தலையை பற்றி கொள்ளாதவர்களை குறித்து வேதவசனம் சொல்கிறது.
For people who don't hold on to the head, the verse says,
அவர்கள் மாயமான தாழ்மையை காட்டுவார்கள்.
They are showing a false humbleness.
அந்த வசனம் சொல்கிறது, அவர்கள் மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆரத விருப்பமுற்று என்று வாசிக்கிறோம். ஒரு காரியத்தை கூட கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார்.
Even now the Holy Spirit is revealing one thing.
அந்த சப்பானி அலங்கார வாசலில் சப்பானியா இருந்தான்.
That crippled man, he was crippled man in the entrance.
பேதுரு யோமானு வந்தார்கள்.
Peter and John came there.
அவனை சுகமாக்கினார்கள்.
They healed him.
அந்த சுகமாக்கப்பட்ட சப்பானி,
that healed lame man,
வேதவசனம் சொல்கிறது,
the verse says,
அவன் பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டிருந்தான் என்று.
It says that he clung unto Peter and John.
அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க.
Shall we read that verse?
குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டிருக்கையில்,
அது எந்த வசனம்?
அப்போஸ்தலர்
3:11. அந்த சப்பானி குணமாக்கப்பட்ட பிறகு அவன் பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டான் என்று வாசிக்கிறோம்.
We read that when the lame man was healed, he held on to Peter and John together.
இன்று அநேகர் சபைக்கு தங்களுடைய அந்த வியாதி சுகமாக்கும்படியாக வருகிறார்கள்.
Today many people come to the church so that their diseases could be healed.
சுகமாக்கி விட்ட பிற்பாடு அவர்கள்
அப்போஸ்தலர்களை பற்றி கொள்ளுகிறதில்லை.
After their diseases is healed, they do not cling to the apostles.
தேவாவியானவர் சொல்கிறார்.
The Holy Spirit says.
சிலர் அப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள்.
There are some people like that.
சுகம் கிடைக்கிற வரைக்கும் தேவ சமூகத்துக்கு வருவார்கள்.
They will come to God's presence till they get healing.
சுகம் கிடைக்கிற வரைக்கும் பற்றிக்கொண்டவர்கள் போல அவர்கள் தங்களை காட்டுவார்கள்.
They will show themselves as though they are cleaving to the presence of God till they get the healing.
சுகம் கிடைத்த பிறகு அவர்கள் அப்படியே விட்டு விடுவார்கள்.
After they get the healing, they despise the presence of God.
ஆனால் அந்த சப்பானி அப்படி விட்டு விடவில்லை.
But that lame man did not despise like that.
அவன் தனக்கு சுகம் கிடைத்த பிறகு,
even after he received the healing,
அவன் பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டான் என்று
வாசிக்கிறோம். We read that he held together Peter and John.
கொஞ்ச பேர் பற்றி கொள்வார்கள்.
Few people will hold together.
அவர்கள் சீமோனை போல பற்றி கொள்வார்கள்.
They will hold like Simon.
அவன் ஒரு மாயவித்தைக்காரனா இருந்தான்.
He was a sorcerer.
அவனும் கூட நம் அப்போஸ்தலர் 8 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது,
even when we read about him in chapter 8,
13 வசனத்தில் வாசித்தால்,
when we read in verse 13,
அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு,
பிலிப்பை அவனும் கூட அங்க பாத்தீங்கன்னா பிலிப்பை பற்றி கொண்டான்.
We see that he also held on to Philip.
ஆனால் அவனுடைய மனது செம்மையான மனதா இல்லாத மாதிரி இருந்தது.
But his heart was not pure.
That's
why Peter says,
இந்த நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பு.
He says,
உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மை இல்லாத இருந்து இருக்குது என்று.
He says, repent therefore of this thy wickedness and pray God, if perhaps the thought of thine heart may be forgiven thee.
இந்த சீமோன் அந்த பிலிப்பினுடைய வல்லமையை கண்டு அவனை பற்றி கொண்டான்.
This Simon, seeing the power of Philip, he clung on to him.
பேதுரு யோமானு வந்து எல்லாரும் மேல கை வைத்தபோது அவர்கள் அபிஷேகம் பெற்றார்கள்.
When Peter and John came and laid their hands on everyone, every one of them were baptized.
உடனே இவனுக்கு ஒரு ஆசை.
Immediately he also had a desire.
நானு யார் மேல கை வைக்கறனோ அவங்க எல்லாம் அபிஷேகம் பெறணும்.
Even when I place the hands on someone, they should be anointed.
எனக்கு அந்த வரம் வேணும்.
I also need that spirit.
எனக்கு அப்படி செய்யணும்.
I also need to do like that.
அதுக்கு எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்லைங்க.
How much ever is the money for that, I'll give it to you.
பேதுரு சொல்கிற தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதிக்கலாம் என்று நீ ஏன் நினைத்தாய்?
Peter asked him, like, how do you thought that the power of God could be earned through money?
Where தேவாவியானவர் ஏதோ ஒரு சில காரியத்தை வெளிப்படுத்துகிறார்.
Holy Spirit is revealing something.
நான் அதை சொல்ல வரவில்லை, ஆனால் சொல்லுகிறேன்.
I didn't come to say that, but I'm revealing this.
சிலர் தங்கள் பணத்தினாலே ஊழியக்காரர்களை வளைக்க பார்க்கிறார்கள்.
Some people are trying to cover the men of God by their money.
Trying to bend
the men of God by their money.
தங்களிடத்தில் பணபலம் இருக்கிறதுனால அதன் மூலமாக ஊழியத்தை எப்படி வேண்டாலும், அதாவது அவருடைய இஷ்டத்தின் பிரகாரமாக அந்த ஊழியத்தை செய்யறதற்கு அவர்கள் சிலர் முயற்சிக்கிறார்கள்.
Just because they have money, they think they can try to bend the ministry according to their desires.
அதாவது அவர்கள் சொல்றபடிதான் நடக்க வேண்டும் என்று.
Otherwise they think that the ministry should happen according to whatever they say.
அவர்களும் பற்றி கொண்டு தான் இருக்கிறார்கள்.
They are also clinging.
அவர்களும் ஊழியக்காரர்களை பற்றி கொண்டு தான் இருக்கிறார்கள்.
They are also clinging to the man of God.
ஆனால் பணம் இருக்கிறதுனால,
but since they have money,
பாஸ்டர் நான் சொல்றதை கேட்கணும்னு சொல்லி அந்த ஒரு மனப்பான்மையிலும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க.
They have that mind that pastor should listen to whatever I say.
அவன் பிலிப்பை பற்றி கொண்டிருந்தாலும்,
even though they have clung,
பேதுரு சொல்கிறான்,
Peter says,
நீ கசப்பான பிச்சிலும்
அதனால
ஒரு பற்றுதல் இருக்க கூடாது.
We should not have that sort of clinging.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக.
Glory be to the holy name of God.
ஓ, நம்முடைய கண்களை மூடுவோமாக.
Shall we all close our eyes?
வேதவசனம் சொல்லுகிறது.
The word of God says.
மனுஷனை நம்புவதை பார்க்கிலும்,
rather than believing in man,
கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம்.
It is better to trust hope in God rather than believing.
கண்களை மூடுவோமாக.
Shall we close our eyes?
ஒரு நிமிஷம் நம்முடைய முழங்கால்களை முடக்குவோமாக.
Shall we all bow down our knees?
ஆண்டவரே, நான் இதுவரை மாறி மாறி பற்றிக்கொண்டிருந்தேன். ஆண்டவரே,
Lord, I have been clinging, changing one master on the other.
இதுவரை நான்
ஒரு மனதோடு ஊழியம் செய்யவில்லை ஆண்டவரே.
Lord, till now I didn't do the ministry with the one heart.
இதுவரை நான் ஒரு மனதோடு உம்மை சேவிக்கவில்லை.
Lord, till now I did not serve you with a single heart.
இன்று எனக்கு ஒரு மனதை தாரும் ஆண்டவரே.
Lord, give me a one single mindedness today.
ஒருவேளை நீங்கள் கேள்விப்பட்டதான இந்த வசனம் உங்களுக்கு ஒரு கடினமான வசனமாக கூட இருக்கலாம்.
Maybe the verses which you have heard today, maybe it might be a hard verse to you.
நீங்கள் ஒருவேளை இருதயத்தில் யோசிக்கலாம்.
Maybe you could think in your hearts.
இதன்படியெல்லாம் எப்படி செய்ய முடியும் என்று.
How can I do according to these things?
எப்படி செய்ய முடியும் என்று யோசித்தால் உங்களுக்கு நீங்க ஒருபோதும் செய்ய முடியாது.
Maybe if you start thinking like how will I do able to do according to these things, then you will not be able to do these things.
ஆனால் ஆண்டவரே இதன்படி செய்யத்தக்கதான எனக்கு கிருபை தாரும் என்று சொன்னால்,
but if you say Lord give me the grace to do these things,
கர்த்தர் அந்த கிருபையை கொடுப்பார்.
God will give you that grace to you.
உங்களுடைய பலத்தினாலே நீங்கள் இந்த வசனத்தில் நடக்க முடியாது.
You cannot walk in this verse according to your might.
நீங்கள் இந்த வசனத்தின்படி நடக்க வேண்டும். ஆனால் உங்களுக்கு தேவ பலன் அவசியமாக இருக்கிறது. தேவ பலத்தை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்களாக.
தேவ
பலத்தை பெற்றுக் கொள்ளுங்கள்.
The power of God.
அந்த பலன் தான் உங்களை இந்த சத்தியத்திற்குள் நடத்தும்.
That power of God will lead you in this verse.
Deva balan illada oruvarum veda vasanathirman nadakka mudiyadu.
A man who does not have the mighty power of God will not be able to walk.
Suya balathinale nadakkave mudiyadu.
He will not be able to walk in this verses according to his own might.
Suya balathinale veda vasanathirku kilpadiya mudiyadu.
You will not be able to obey to the word of God according to your own might.
Deva balan thevai.
The mightiness of God is required.
தேவ கிருபை தேவை.
The grace of God is required.
அந்த கிருபை பெற்றுக்கொள்ளுங்கள்.
Receive the grace of God.
இந்த வேத வசனம் உங்களுக்கு லகுவாக மாறிவிடும்.
The words of God will become easier for you.
இந்த வேத வசனத்தை நடப்பது உங்களுக்கு ரொம்ப ஒரு ஈஸியா மாறிவிடும்.
Walking according to the words of God will become easier for you.
Hallelujah. Hallelujah. நாம் ஜெபமணுவாங்க. அந்த கிருபைக்காக ஜெபமணுவோம்.
We pray for this grace.
கர்த்தர் அந்த கிருபையை பொழிந்து கொண்டிருக்கிறார்.
God is showering this grace on us.
Shabarabala kathidabala shabarabala balabala. கண்களை மூடி ஜெபமணுங்கள்.
ஜீவிக்கும்
சபைய ஒருவர் ஒவ்வொருவருக்கும் நீர் கிரியை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
Commit unto the Lord and pray. Amen.
நீங்கள் ஒப்புக்கொடுத்தால் ஆண்டவர் கிருபை தருவார்.
If you commit unto the Lord will give you grace.
ஓ ஏனோ தானோ வந்தோம் வசனத்தை கேட்டோம் போக கூடாது.
We should not be like we came here and we listened to the word and went away.
வசனத்தின்படி ஜீவிக்க பழகிக்கொள்ளுங்க.
We need to learn to live according to the word of God.
வசனத்தின்படி நீங்கள் ஜீவித்தால்,
when you live according to the word,
வசனம் உங்களுக்கு தேனை பார்க்கிற மதுரமாக மாறும்.
The word will become sweeter to you than even more than honey.
வசனம் உங்களுக்கு காரிலே வெளிச்சமாக பிரகாசிக்கும்.
The word of God will transform the darkness to light.
நாம் எல்லாரும் பலவீனர்கள் தான்.
It's true that we are weaklings.
ஆனால் தாழ்த்துங்கள்.
But humble yourselves.
ஆண்டவரே என்னால முடியல ஆண்டவரே.
Lord, I'm not able to.
எனக்கு அந்த கிருபை தாருங்க ஆண்டவரே.
Lord, give me that grace.
என்னால முடியலப்பா.
Lord, I'm not able to do.
என்னைய சொந்த பலத்தினால முடியவே முடியாது ஆண்டவரே சொல்லுங்க.
I will not be able to do this thing without my own might.
ஆண்டவர் சொல்வார்.
Lord will say,
என் கிருபை உனக்கு போதும்.
My grace is sufficient for thee.
பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்வார்.
In your weakness my strength will be suffice for thee.
வேதவசனம் நடக்க முடியல துக்கப்பட வேண்டாம்.
Do not be grieved that you are not able to walk according to the words of God.
அதற்கு கேட்டதான பலனை நீங்கள் பெற்றுக்கொண்டால் போதும்.
God will give you that strength if you to walk according to that.
நீங்கள் கர்த்தருடைய அந்த வழியில் நீங்கள் ஒளி நன்றாக நடக்க முடியும்.
You'll be able to walk very perfectly in the way of God.
ஷடபலபலபல. ரிந்தல ஹதல ஷடபலபலி தனமென ஷடபலபலபலபல. அபிஷேகத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்கள்.
Renew your anointing.
அபிஷேகத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்கள்.
Renew your anointing.
தீர்மானம் எடுங்கள்.
Take decisions.
உறுதியான தீர்மானம் எடுங்கள்.
Take mighty decisions.
நான் இனி உலகத்தை பற்றிக்கொள்ள மாட்டேன்.
Hereafter I will not cling to the world.
உலக பொருளை பற்றிக்கொள்ள மாட்டேன்.
I will not cling to the worldly things.
உலகத்தை நேசிக்க மாட்டேன்.
Hereafter I will not love the world.
உலக ஸ்நேகம் தேவனுக்கு விரோதமான பகையா இருக்கிறது.
The friendliness of the world is enmity against God.
உலகத்துக்கு ஸ்நேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகையனாகிறான்.
A person who wants to be friends with the world becomes enemy for God.
உலகமென் பின்னே சிலுவை என் முன்னே, உலகமென் பின்னே சிலுவை என் முன்னே, உலகமென் பின்னே சிலுவை என் முன்னே, பின்னோக்கினான் I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back. No turning back, no turning back.
கத்தரை பற்றிக் கொண்டிருங்கள்.
Cling to God.
கத்தரையே பற்றிக் கொண்டிருங்கள்.
Never cling to the world.
இந்த உலகத்தை ஒருபோதும் பற்றிக் கொண்டிருக்க வேண்டாம்.
Never cling to these satanic things.
இந்த சாத்தானுக்குரிய தந்திரங்களை ஒருபோதும் பற்றிக் கொண்டிருக்க வேண்டாம்.
Never go back into the world.
ஒருபோதும் உலகத்துக்கு பின்னாலும் செல்ல வேண்டாம்.
The Lord has given you grace.
கத்தர் உங்களுக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார்.
This is the day of grace.
இதுவே அந்த கிருபையின் நாள்.
Decide to cling to God.
கத்தரையே பற்றிக் கொண்டிருக்க கேட்றீங்க.
If you cling to God, he will cling to you.
நீங்கள் தேவனை பற்றி கொண்டிருப்பீர்கள் என்றால் தேவன் உங்களை பற்றி
கொள்வார்.
ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். அவர் ஒருபோதும் உங்களை விட்டு போக
மாட்டார்.
அவர் எப்போதும் உங்களுக்கு கரசனை உள்ளவராக
இருப்பார்.
அவர் உங்களை தூக்கி கொண்டு
செல்வார். Never cling to the world and satanic things.
என்ன உலகத்தையும் இந்த சாத்தானுக்குரிய காரியங்களை ஒருபோதும் நீங்கள் பற்றி கொண்டிருக்க வேண்டாம்.
Many people who have clung to the world.
ஜனங்கள் உலகத்தை பற்றி கொண்ட ஜனங்கள்.
Have seen the destruction.
அவர்கள் அழிவை கண்டார்கள்.
But people, God's children and servants of God and believers who have clung to God.
தேவனுடைய பிள்ளைகள், விசுவாசிகள், பரிசுத்தவான்கள், கர்த்தரை பற்றி கொண்ட ஜனங்கள்.
Were exalted.
அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள்.
Were blessed.
அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள்.
Hallelujah. Not only that.
அது மாத்திரமல்ல.
They were able to cling to God forever.
அவர்கள் நித்தியமாய் கர்த்தரை பற்றி கொண்டிருக்கிறதுக்காக.
Hallelujah. We are going to be in the presence of God.
நாம் சமூகத்தில் இருக்கிறோம்.
Dear children, what we are going to always cling to God.
நாம் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எப்பொழுதுமே கர்த்தரையே பற்றி கொண்டிருப்போம்.
Even in eternity we will be together.
நித்தியத்திலும் அவரோடு கூட சேர்ந்திருப்போம்.
Hallelujah.
Hallelujah.
What a blessed experience to cling to God.
எவ்வளவு ஒரு மேன்மையான ஒரு அனுபவம் கர்த்தரையே பற்றி கொண்டிருப்பது.
Leaving everything aside.
எல்லாவற்றையும் அப்புறத்தள்ளி.
Laying aside everything.
எல்லா காரியத்தையும் நாம் உதறிவிட்டு.
Things of the world.
இந்த உலகத்தின்
The sinful things.
ஏ பாவமான காரியங்கள்.
Please cling to God.
தயவு செய்து கர்த்தரையே பற்றி
கொள்ளுங்கள். The Lord has been graciously speaking these things, these words repeatedly.
இந்த தேவன் கிருபையாய், தயவாய் இதே வார்த்தைகளை மறுபடியும் தேவன் நம்மிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார்.
We are speaking to you the word of God.
தேவன் உங்களிடத்தில் பேசுகிற தெய்வமாய் இருக்கிறார்.
Not the enticing words of man.
மனிதன் பேசுகிற நயவசனமான வார்த்தைகளை கொண்டல்ல.
God's truths.
தேவனுடைய சத்தியத்தை கொண்டு.
If you stay together with God.
நீங்கள் தேவனோடு சேர்ந்து இருப்பீர்கள் என்றால்.
He will give you perfect peace.
தேவன் ஒரு பரிபூர்ணமான சமாதானத்தை உங்களுக்கு தருவார்.
The place of perfect peace.
தேவன் ஒரு பரிபூர்ண சமாதானம் இருக்கிற இடத்திலே.
You may think you will get only in heaven.
நீங்கள் நினைப்பீர்கள் அது பரலோகத்தில் தான் கிடைக்கும் என்று.
Even when you are here on this earth, you can have a peaceful life.
நீங்கள் இந்த பூமியில் ஜீவிக்கிற காலத்திலே ஒரு பூரண சமாதானமான ஜீவிதை நீங்கள் ஜீவிப்பீர்கள்.
On this earth,
இந்த பூமியிலும்,
and also in heaven,
பரலோகத்திலும்.
Hallelujah.
Hallelujah.
Hallelujah. Cling to God.
கர்த்தரையே பற்றிக்கொள்ளுங்கள்.
Leave this world.
இந்த உலகத்தை விட்டு விடுங்கள்.
You cannot serve two people.
நீங்கள் ஒருபோதும் இரண்டு எஜமானர்களுக்குள்ளே செய்ய முடியாது.
You cannot serve two people.
நீங்கள் ரெண்டு ஜனங்களுக்குள்ளே செய்ய முடியாது.
You can only serve God.
நீங்கள் தேவனை மாத்திரம் சேவிக்க
வேண்டும். If you don't serve God, understand you are serving the mammon.
நீங்கள் தேவனை நீங்க சேவிக்கவில்லை என்றால் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் மனுஷரையே
சேவிக்கிறீர்கள்
நீங்களே அது நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும்
Hallelujah, Hallelujah. The Lord will give you grace to live according to the word of God spoken to you.
தேவன் உங்களுக்கு பேசின அந்த வார்த்தையின் பிரகாரமாகவே வாழ தேவன் உங்களுக்கு கிருபைகளை தருவார் Hallelujah, Sotram, Sotram, Sotram. எங்கள் அளவுக்கு அதிகமாய் நேசித்து வழிநடத்துங்க அன்பின் பரலோக பிதாவே ஆண்டவரே நீர் மட்டுமாய் நீர் எங்களுக்கு எவ்வளவு கர்ஷனை உள்ள தேவன்மாய் இருந்திருக்கிறீர் எங்களுக்கு என்ன வார்த்தை தேவையோ நாங்க எதிலே ஆண்டவரே குறைபட்டிருக்கிறோமோ அந்த வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களோட கூட பேசினபடி நாள் சோதரிக்கிறோம் உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்தை வைத்துக் கொள்வன் வசனத்துக்கு ஏற்பதமாய் உண்மையே நாங்கள் உறுதியாய் பற்றி கொள்ளத்தக்கதான் இருதயத்தை எங்களுக்கு தாங்க இயேசப்பா ஆண்டவரே நாங்க படித்த ரூத் போல நாங்கள் எடுத்த தீர்மானத்தை விட்டு பின்வாங்காதபடிக்கு அந்த யோசுவாவை போல தேவனுடைய கூடாரத்தை விட்டு நாங்கள் பிரிந்து போகாதபடிக்கு அந்த எலிசாவை போல ஆண்டவரே நாங்கள் அந்த ஊழியக்காரர்களை விட்டு பிரிந்து போகாதபடிக்கு உண்மையே பற்றி கொண்டிருக்கதாக அந்த இருதயத்தை நீங்கள் தர வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த ஊழிய மாஸ்டர்ஸ்க்கு நாங்கள் ஊழிய செய்ய முடியாதுன்றதை நீங்கள் மறுபடியும் கற்றுக் கொடுத்தபடி நாள் உலகம் நயவசிப்பான அந்த வார்த்தையை கொண்டும் அழகான காரியத்தை கொண்டு எங்களை ஏமாற்றினாலும் எங்களை மயக்கி போட்டாலும் அதை பின்னால் நாங்கள் செல்லாதபடிக்கு எங்களுக்காக நியமித்து வைத்திருக்கிற அந்த பரம லக்கை ஓடி அந்த உண்மையை நாங்கள் பற்றி கொண்டிருக்கத்தக்கதை இருதயத்தை நீங்கள் தர வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா ஆண்டவரே உம்முடைய வருகை அதி சமீபம் என்று அநேக அடையாளங்களை கொண்டு நீர் எங்களோடு கூட உணர்த்தி கொண்டு வருகிறீர் அதை நாங்கள் காதுள்ளவர்களாய் அதை கேட்கத்தக்கதான செவியை உடையவர்களாய் அதை கேட்டு கீழ்ப்படிந்து அந்த வருகைக்காக நாங்கள் ஆயத்தப்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா காலை முதல் இம்மட்டுமா எமது பிரசன்னம் எங்களோடு கூட இருந்தபடி நாள் நன்றி எடுத்துக்கிறோம் சோதரிக்கிறோம் ஆசீர்வதிங்க உம்முடைய சித்த மாத்திரம் நாங்கள் செய்து ஆண்டவரே நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த தேசத்தில் நாங்களும் அந்த சுதந்திரத்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க எங்களை தரை மட்டுமாய் தாழ்த்தியும் கையில் ஒப்பு கொடுக்கிறோம் எல்லா துதி கன மகிமை உமக்கே எடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் கேள் நல்ல பிதாவே ஆமென்
மே தி கிரேஸ் ஆஃப் அவர் லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட் தி லவ் ஆஃப் காட் அண்ட் ஸ்வீட் கம்யூன் அண்ட் ஃபெலோஷிப் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட் ரெஸ்ட் அண்ட் அபைட் வித் அஸ் அன்டில் ஜீசஸ் கம்ஸ் இன் க்ளோரி Amen. Hallelujah.
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 Praise the Lord to all of you. May God bless you all.
கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் தேவனே உங்களை ஒரு ஆசீர்வதிப்பார்.
Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.